விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 47.
எனதருமை அன்புள்ளங்களே, வேதனை வேள்வியில் புடமிடப்பட்ட யோபை குறித்து நாம் மேற்கொண்டு வரும் தேடல்களில், கடந்த சில வாரங்களாக துன்பத்தையும், குறிப்பாக மாசற்றவர் துன்புறுவதையும் புரிந்து கொள்ளும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த முயற்சியின் தொடர்ச்சியாக இன்று நாம் மேற்கொள்ளும் தேடலை ஒரு கற்பனை கதையோடு துவக்குவோம். இக்கதையின் நாயகன் பக்தியும் ஒழுக்கமும் நிறைந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். குழந்தைப் பருவம் முதல் அவரது பெற்றோர் தங்களுக்குள்ளோ தங்கள் குழந்தையிடமோ குரலை உயர்த்தி கடினமாக பேசியதே இல்லை. பொதுவாக குழந்தைகளுக்கு வரும் சளி, காய்ச்சல், வயிற்றுவலி என்ற எந்த நோயும் இந்த குழந்தைக்கு வந்ததே இல்லை. அவரது பற்கள் அனைத்தும் வரிசையாக எவ்வித குறையுமின்றி வளர்ந்ததால் அவர் பல் மருத்துவரிடம் சென்றதே இல்லை. பள்ளிப் பருவத்தில் நம் நாயகன் எப்போதும் முதல் தர மாணவராக இருந்தார். படிப்பு, விளையாட்டு, கலைத்திறன் என்ற அனைத்து துறையிலும் அவருக்கே முதலிடம். பள்ளியை முடித்தபோது தலைசிறந்த மாணவர் என்ற பதக்கத்துடன் சென்றார். கல்லூரியிலும் அவரது முதலிடம் தொடர்ந்தது. ஏனைய இளையோர் நடுவே நிலவும் தீய பழக்க வழக்கங்கள் எதுவும் நமது நாயகனை அண்டியது இல்லை.
கல்லூரியில் அவர் நாயகி ஒருவரை சந்தித்தார். அவரும் தலைசிறந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் அருமையான பெற்றோருக்கு செல்ல குழந்தையாக பிறந்து வளர்ந்தவர். குழந்தை பருவம் முதல் அவரும் சளி, காய்ச்சல், வயிற்றுவலி, பல்வலி என்ற எந்த நோயுமின்றி வளர்ந்தவர். பள்ளியில் முதலிடம் பெற்ற இவர் கல்லூரியிலும் முதலிடம் பெற்றார். நாயகனும் நாயகியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து காதலித்து எவ்வித பிரச்சனையும் இன்றி திருமணம் புரிந்து கொண்டனர். நல்ல வேலை, வசதியான வீடு, காரு என்று அவர்கள் வாழ்வு அழகாகச் சென்றது. நாம் எதிர்பார்த்தது போலவே அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் அற்புத குண நலன்களோடு அழகாக வளர்ந்தனர். அவர்களும் பள்ளி, கல்லூரி படிப்புகளை வெற்றிகரமாக முடித்து சிறந்த வாழ்க்கை துணையுடன் மகிழ்வாக வாழ்ந்தனர். நாயகனும் நாயகியும் எவ்வித உடல்நலக்குறையும் இன்றி 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து ஒரு நாள் இவ்வுலகை விட்டு பிரிந்தனர்.
அன்பு இதயங்களே, இந்த அழகான கற்பனை கதையை தன் மறையுறையில் பகிர்ந்து கொண்டவர் தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றிய ஃப்ராங்க் ரெட்சீஃப் என்ற ஆங்கிலிக்கன் ஆயர். இந்த கற்பனை கதையை சொன்ன ஆயர் ரெட்சீஃப் அவர்கள் சில முக்கிய கேள்விகளை முன்வைத்தார்.
இத்தகைய அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று யாருக்கு தெரியப் போகின்றது? ஒருவரது கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ நம்பிக்கை எப்போது வெளிப்படும்? அவரது வாழ்வு எவ்வித குறையுமின்றி சீராக செல்லும் போதா, அல்லது வாழ்க்கை தடம்புரண்டு தாறுமாறாக செல்லும் போதா
என்ற கேள்விகளை எழுப்பிய ஆயர் ரெட்சீஃப் அவர்கள்,
ஒருவரது வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள், புரிந்து கொள்ள முடியாத புதிர்கள், திரும்பிய இடமெல்லாம் துன்பங்கள் என்று சூழும் வேளையில் அவர் அவற்றை எவ்விதம் எதிர்கொள்கின்றார் என்பதில்தான் அவரது கடவுள் நம்பிக்கை வெளிப்படுகின்றது
என்று தன்னுடைய மறையுரையை கூறி முடித்தார். அன்பு இதயங்களே, ஆயர் ரெட்சீஃப் அவர்கள் தன் மறையுரையின் மையமாக அன்று எடுத்துக்கொண்ட பகுதி பேதுருவின் முதல் திருமுகத்தின் முதல் பிரிவில் நாம் வாசிக்கும் வரிகள்.
அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமுடப்படுகின்றது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகின்றீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும்.
அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே. அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே. அகமனம் வழியே நடந்திடும் நதியே, உன் தாழ் என்றாலும் தீர்ந்தாலே போதும். அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே.
எனது அருமை அன்புள்ளங்களே, நமது இன்றைய தேடலின் துவக்கத்தில் நாம் சொன்ன அந்த கற்பனை கதையில் நாம் சந்தித்த நாயகனைப் போல யோபு வாழ்ந்து வந்தார். தலைசிறந்த குடும்பம், அழகான புதல்வர் புதல்வியர், வளமான வாழ்வு, நிறைந்த செல்வம், ஊருக்குள் பெரும் மதிப்பு என்று யோபின் வாழ்வு சீராக இயங்கி வந்தது. அவரைப்போல் மாசற்றவரும் நேர்மையானவரும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவரும் மண்ணுலகில் ஒருவரும் இல்லை என்று இறைவன் பெருமைப்படும் அளவு யோபு வாழ்ந்து வந்தார் என்பதை யோபு நூலின் ஆரம்பத்தில் நாம் வாசிக்கின்றோம். இத்தகையதோர் அழகிய வாழ்வில் அலை அலையாக துன்பங்கள் தொடர்ந்தன. யோபு என்ற பொன் நெருப்பில் இடப்பட்டது. அன்பு இதயங்களே, பேதுருவின் முதல் திருமுகத்தில் கூறப்பட்டுள்ளது போல் நெருப்பில் இடப்படும் பொன்னையும் வெள்ளியையும் மனிதருக்கு ஒப்புமைப்படுத்தி பேசும் உருவகங்கள் விவிலியத்தின் பல இடங்களில் காணப்படுகின்றன. இதோ ஒரு சில எடுத்துக்காட்டுகள்.
இறைவாக்கினர் ஏசையா நூல் பிரிவு 48. நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போலல்ல, துன்பம் எனும் உலை வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன். திருப்பாடல் 12. ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள், மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, 7 முறை புடமிடப்பட்டவை. நீதிமொழிகள் நூல் பிரிவு 17 மற்றும் 27. வெள்ளியை உலைக்கலமும் பொன்னை புடக்குகையும் சோதித்து பார்க்கும், உள்ளத்தை சோதித்து பார்ப்பவர் ஆண்டவர். வெள்ளியை உலைக்கலமும் பொன்னை புடக்குகையும் சோதித்து பார்க்கும் ஒருவரை அவர் பெறுகின்ற புகழைக் கொண்டு சோதித்து பார்க்கலாம்.
கண்ணின் மணி போல எனக்கு குறையே
அன்பு நெஞ்சங்களே, நீதியின் கடவுள் இஸ்ரேல் மக்களை புடமிட வருவார் என்பதை இறைவாக்கினர் மலாக்கி இவ்வாறு விவரித்துள்ளார்.
இறைவாக்கினர் மலாக்கி நூல் பிரிவு 3. அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார்.
அன்பு இதயங்களே, விவிலிய வகுப்புகளில் பங்கேற்ற ஒரு பெண்மணி இறைவாக்கினர் மலாக்கி கூறும் சொற்களை புரிந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டார். எனவே பொன் அல்லது வெள்ளியை புடமிடுவது எப்படி என்பதை தானே நேரில் தெரிந்து கொள்ள வெள்ளி கொல்லர் ஒருவர் பணியாற்றும் இடத்திற்கு சென்றார். வெள்ளியை புடமிடும் வழிமுறை என்ன என்று கேட்ட அந்த பெண்மணியிடம்,
எரியும் நெருப்பின் நடுப்பகுதியில் மிக அதிக வெப்பமான இடத்தில் வெள்ளியை வைத்தால் வெள்ளி உருகி அதிலிருக்கும் மாசுகள் அனைத்தும் நீங்கிவிடும்
என்று அந்த கொல்லர் விளக்கம் அளிக்க ஆரம்பித்தார். நீதியின் கடவுள் வெள்ளியை புடமிடுபவர் போல் அமர்ந்திருப்பார் என்று இறைவாக்கினர் மலாக்கி கூறிய சொற்கள் அந்த பெண்ணின் நினைவுக்கு வரவே அவர் கொல்லரிடம், வெள்ளியை நெருப்பில் வைத்த பின் நீங்களும் நெருப்புக்கு முன் அமர்ந்திருக்க வேண்டுமா என்று கேட்டார்.
வெள்ளியை நெருப்பில் வைப்பவர் அதனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தேவைப்படும் நேரத்திற்கு மேல் வெள்ளி நெருப்பில் இருந்தால் அது பயனற்று பாழாகிவிடும்
என்று அந்த கொல்லர் விளக்கமளித்தார். இதை கேட்ட அந்த பெண்மணி, வெள்ளி தூய்மையாகிவிட்டது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அடுத்த கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த கொல்லர்,
உருகி நிற்கும் வெள்ளியில் எப்போது என் உருவம் தெளிவாக தெரிகின்றதோ அப்போது அது தூய்மையாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்வேன்
என்று பதிலளித்தார். எனது அருமை அன்புள்ளங்களே, பொன்னாக வெள்ளியாக இருக்கும் நம்மை துன்பம் என்ற நெருப்பில் இடும் இறைவன் அவ்வாறு நம்மை நெருப்பில் எரிந்துவிட்டு அகன்று போய்விடுவதில்லை. அவரும் அந்த நெருப்புக்கு முன் தவம் இருக்கின்றார். நமது அழுக்கெல்லாம் நீங்கி ஒளிர்விடும் வேளையில் இறைவனின் உருவம் நம்மில் தெரிவதே நாம் தூய்மையாகிவிட்டோம் என்பதன் அடையாளம். துன்பம் என்ற நெருப்பில் யோபு புடமிடப்பட்ட பின் அவரில் இறைவனின் உருவம் வெளிப்பட்டது என்பதை கூறவே அவருக்கு முன் இறைவன் நேரடியாக தோன்றினார் என்று யோபு நூலின் ஆசிரியர் இந்நூலின் இறுதியில் அழகாக கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, துன்பம் என்ற நெருப்பு நம்மை சுற்றி கொழுந்துவிட்டு எரியும் வேளையில் நம்மை கண்ணும் கருத்துமாக பார்த்த வண்ணம் இறைவனும் அங்கு அமர்ந்துள்ளார் என்பதையும் அவரது உருவம் நம்மில் இன்னும் ஆழமாக பதியவே நாம் துன்ப நெருப்பில் வைக்கப்பட்டுள்ளோம் என்பதையும் உணர்வதற்கு இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வரம் தருவாராக.
என்னை அணுகாது.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.